ஓம் சாந்தி. February 3, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நிச்சயமாக நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் நினைவு சக்தியால் மாத்திரமே நீங்கள் பாவ செயல்களை வென்றவர்கள் ஆகுவீர்கள். கேள்வி: நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் கீழே வீழ்வதற்கு காரணமாக இருக்கின்ற எண்ணம் எது? கடவுளின் உதவியாளர்கள் ஆகிய குழந்தைகள் தொடர்ந்தும் செய்கின்ற சேவை எது? பதில்: சில குழந்தைகள் இன்னும் காலம் இருக்கிறது எனவும் நாம் இறுதியில் முயற்சி செய்யலாம் என்றும் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் மரணத்திற்கு ஓர் நியதி இல்லை. நாளை நாளை என்று நீங்கள் தொடர்ந்தும் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே மரணம் வரும். ஆதலால் இன்னும் பல வருடங்கள் இருக்கின்றன என்றும் இறுதியில் நீங்கள் மிக விரைவாக முன்னேறுவீர்கள் என்றும் எண்ண வேண்டாம். இந்த எண்ணம் உங்களை மேலும் வீழ்ச்சி அடைய செய்கிறது. இயலுமானவரை நினைவில் இருக்க முயற்சி செய்வதுடன் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் உங்களுக்கு தொடர்ந்தும் நன்மை செய்யுங்கள். கடவுளின் உதவியாளர்கள் ஆகிய ஆன்மீக குழந்தைகளான நீங்கள் ஆத்மாக்களை மீட்கின்ற, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்ற சேவையை தொடர்ந்தும் செய்ய வேண்டும். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. சரீரதாரி இல்லாமல் அஷரீரி தந்தையால் செயல்களை செய்ய முடியாது என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது அவர் தனது பாகத்தை நடிக்க முடியாது. பிரம்மா மூலம் ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் யோக சக்தியின் மூலம் சத்தோப்பிரதானமாக ஆக வேண்டும். அதன் பின்னரே சத்தோப்பிரதான் உலகிற்கு அதிபதிகள் ஆகுவீர்கள். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இது உள்ளது. தந்தை ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க வருகின்றார். அவர் பிரம்மா மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். அதாவது அவர் மனிதரை தேவர்களாக ஆக்குகின்றார். தேவர்களாக இருந்த மனிதர்கள் இப்பொழுது தூய்மையற்ற சூத்ரர்கள் ஆகிவிட்டார்கள். பாரதம் தெய்வீக பூமியாக இருந்தபோது தூய்மை, அமைதி, சந்தோஷம் இருந்தன. அதாவது அனைத்தும் இருந்தன. இது 5000 வருடங்களுக்குரிய விஷயமாகும். தந்தை இங்கு அமர்ந்திருந்து மிக சரியான கணக்கை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவரிலும் மேலானவர்கள் எவரும் இல்லை. உங்களுக்கு உலக ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்களை அல்லது கல்ப விருட்சம் என்று அழைக்கப்படும் விருட்சத்தை பற்றி தந்தையால் மாத்திரமே விளங்கப்படுத்த முடியும். பாரதத்தில் தேவ தர்மம் இருந்தது. அது இப்பொழுது மறைந்துவிட்டது. தேவ தர்மம் இப்பொழுது இல்லை. நிச்சயமாக தேவர்களின் விக்கிரகங்கள் உள்ளன. சத்யுகத்தில் அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்ததென பாரத மக்கள் அறிவார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் கிருஷ்ணரை துவாபரயுகத்தில் காட்டியதன் மூலம் சமய நூல்களில் ஒரு தவற்றை செய்துவிட்டனர். தந்தை மாத்திரமே வந்து சரியான பாதையை அதனை மறந்துவிட்டவர்களுக்கு காட்டுகின்றார். பாதையை உங்களுக்கு காட்டுபவர் இங்கு வரும் பொழுது ஆத்மாக்கள் அனைவரும் முக்தி தாமத்திற்கு செல்கிறார்கள். இதனாலேயே அவர் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஒரே ஒரு படைப்பவரும் ஓர் உலகமுமே உள்ளன. ஒரே ஒரு உலக வரலாறும் புவியலுமே உள்ளன. அது மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது. சத்திய திரேதா துவாபர கலியுகங்களும் பின்னர் சங்கமயுகமும் உள்ளன. கலியுகத்தில் தூய்மையற்றவர்களும் சத்யுகத்தில் தூய்மையானவர்களுமே இருக்கின்றார்கள். சத்திய யுகம் இருக்கும்பொழுது கலியுகம் நிச்சயமாக அழிக்கப்பட்டிருக்கும். ஸ்தாபனையானது விநாசத்தின் முன்னர் நடைபெறுகிறது. சத்யுகத்தில் ஸ்தாபனை நடைபெறுவதில்லை. கடவுள் உலகம் தூய்மையற்றிருக்கும் பொழுது மாத்திரமே வருகின்றார். சத்யுகமே தூய்மையான உலகமாகும். தூய்மையற்ற உலகை தூய்மையாக்குவதற்கு கடவுள் வந்தாகவே வேண்டும். தந்தை உங்களுக்கு இப்பொழுது அனைத்திலும் மிக இலகுவான வழிமுறையை காட்டுகின்றார். அனைத்து சரீர உறவுகளை துறந்து ஆத்ம உணர்வு உடையவர்களாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். தூய்மையாக்குபவர் ஒருவர் இருக்க வேண்டும். ஒரே ஒரு கடவுள் மாத்திரமே பக்தர்களுக்கு பக்தியின் பலனை அளிப்பவர். அவரே பக்தர்களான உங்களுக்கு இந்த ஞானத்தை அளிக்கின்றார். ஞான கடல் இத்தூய்மையற்ற உலகிற்கு மாத்திரமே உங்களை தூய்மையாக்குவதற்காக வருகின்றார். யோகத்தின் மூலமே நீங்கள் தூய்மையடைகின்றீர்கள். தந்தையே அன்றி வேறு எவரும் உங்களை தூய்மைப்படுத்த முடியாது. நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காகவே இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் புத்தியில் பதிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வீட்டிற்கும் இச்செய்தி கொடுக்கப்பட வேண்டும். நேரடியாகவே கடவுள் வந்துவிட்டார் என்று கூற வேண்டாம். நீங்கள் மிகவும் சாதுரியமாக விளங்கப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கூறுங்கள், அவரே தந்தை இல்லையா? ஒருவர் சரீர தந்தை, மற்றொருவர் இவ்வுலகிற்கும் அப்பாற்பட்ட தந்தை. துன்ப நேரத்தில் அப்பால் இருக்கும் தந்தையை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். சந்தோஷ தாமத்தில் ஒருவரும் அவரை நினைவு செய்வதில்லை. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக சத்யுகத்தில் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அங்கே தூய்மை, அமைதி, செழிப்பு நிலவும். உங்கள் ஆஸ்தியை நீங்கள் பெற்ற பின்னர் அவரை நீங்கள் ஏன் அழைக்கப் போகின்றீர்கள்? தாங்கள் சந்தோஷமாக இருப்பதை ஆத்மாக்கள் அறிவார்கள். அங்கு சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என எவருமே கூற முடியும். தந்தை ஒரு துன்ப உலகை படைப்பதில்லை. இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. இறுதியில் 2 முதல் 4 பிறவிகளை மாத்திரமே பாகமாக கொண்டவர்கள் நிச்சயமாக எஞ்சிய காலத்தில் அமைதியில் நிலைத்திருப்பார்கள். எவ்வாறாயினும் நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தில் இருந்து வெளியேறுவது எவராலும் இயலாத காரியமாகும். ஒவ்வொருவரும் இந்நாடகத்தில் தனது பாகத்தை நடிக்க வர வேண்டும். ஓரிரு பிறவிகளை மாத்திரமே உடைய ஒருவர் எஞ்சிய காலமெல்லாம் அனாதியான முக்தியில் இருப்பதாகவே தோன்றும். ஆத்மாக்கள் நடிகர்களே. சில ஆத்மாக்கள் மேன்மையான பாகங்களையும் மற்றவர்கள் குறைந்த பாகங்களையும் பெறுகிறார்கள். இந்நேரத்தில் நீங்கள் இதனை புரிந்து கொள்கிறீர்கள். எவருமே கடவுளின் முடிவை சென்றடைய முடியாது என பாடப்பட்டுள்ளது. தந்தையே வந்து படைப்பவரை பற்றியும் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை பற்றியும் உங்களுக்கு கூறுகின்றார். படைப்பவர் வரும் வரை ஒருவருக்கும் படைப்பவரையோ அல்லது படைப்பை பற்றியோ தெரிந்து கொள்ள முடியாது. தந்தையே வந்து தான் சாதாரண சரீரத்தினுள் பிரவேசம் செய்கின்றார் என்று கூறுகின்றார். நான் பிரவேசம் செய்பவர் தனது சொந்த பிறவியை அறியாதவராக இருக்கின்றார். நான் அமர்ந்திருந்து அவரின் 84 பிறவிகளின் கதையை அவரிடம் கூறுகின்றேன். எவரது பாகத்திலும் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே முடியாது. இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. இதுவேனும் எவரது புத்தியிலும் பதிவதில்லை. அவர்கள் இதனை அவர்களது தூய்மையான புத்தியுடன் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது மாத்திரமே அவர்களின் புத்தியில் இது பதியும். 7 நாள் பட்டியில் உங்களால் அனைத்தையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் 7 நாட்களுக்கு பாகவதம் போன்றவற்றை வாசிக்கிறார்கள். இங்கும் 7 நாட்களுக்கு வந்தாலன்றி எவராலும் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. சிலர் நன்கு புரிந்து கொள்கிறார்கள். சிலர் 7 நாட்களின் பின்னரும் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. அது புத்தியில் பதிவதில்லை. அவர்கள் கூறுவார்கள், நான் 7 நாட்களாக வருகின்றேன், ஆனால் ஒன்றுமே எனது புத்தியில் பதிவதில்லை. அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறப்போவதில்லை என்றால் அது அவர்களின் புத்தியில் பதிவதில்லை. சரி, குறைந்தது அவர் ஏதோ சில நன்மைகளையாவது பெற்றிருப்பார். இவ்வாறே பிரஜைகள் உருவாக்கப்படுகிறார்கள். எவ்வாறாயினும் ராஜ்ய பாக்கியத்தை பெற வேண்டுமாயின் மறைமுகமான முயற்சி தேவைப்படுகிறது. தந்தையை நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. நீங்கள் அவற்றை பின்பற்றுகின்றீர்களோ இல்லையோ அவை தந்தையின் வழிகாட்டல்கள். நீங்கள் நேசிக்கும் ஒருவரை எப்பொழுதும் நினைவு செய்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் பாடுகிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டு கொண்டபடியால் அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்களது துரு அகற்றப்படும். அத்தனை சுலபமாக சுயராஜ்ய உரிமையை பெற முடியாது. முயற்சி தேவை. நினைவு செய்வதற்கு முயற்சி தேவை. நினைவு யாத்திரையே பிரதான விஷயமாகும். அதிகளவு நினைவில் இருப்பவர்கள் கர்மாதீத் நிலையை அடைவார்கள். நீங்கள் முழுமையான நினைவில் இல்லாதுவிட்டால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதில்லை. யோக சக்தியின் மூலமே நீங்கள் பாவங்களை வென்றவர்கள் ஆகுவீர்கள். முன்பும் நீங்கள் யோக சக்தியின் மூலமே பாவங்களை வெற்றி கொண்டீர்கள். கலியுக இறுதியில் தூய்மையான ஒருவர் கூட இல்லாத பொழுது எவ்வாறு லக்ஷ்மி நாராயணன் மிக தூய்மையானவர்கள் ஆகினார்கள்? கீதையின் அத்தியாயம் மீண்டும் நடக்கிறது என்பது மிக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. கடவுள் சிவன் கூறுகின்றார், தொடர்ந்தும் தவறுகள் செய்யப்படுகின்றன. தந்தையே வந்து உங்களை தவறுகள் செய்வதிலிருந்து விடுவிக்கின்றார். பாரதத்தின் சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. தந்தை கூறுகின்றார், நான் முன்னர் கூறியவை எவை என்று எவருமே அறிய மாட்டார்கள். யாருக்கு இவை அனைத்தும் கூறப்பட்டதோ அவர்கள் ஓர் அந்தஸ்தை பெற்றனர். அவர்கள் தங்கள் 21 பிறவிகளுக்குரிய வெகுமதியை பெற்றனர். பின்னர் இந்த ஞானம் மறைந்துவிட்டது. நீங்களே சக்கரத்தில் சுற்றி வந்தவர்கள். இந்த ஞானத்தை கடந்த கல்பத்தில் கேட்டவர்கள் மாத்திரமே மீண்டும் வருவார்கள். மற்றவர்களை தேவர்களாக மாற்றும் மரக்கன்றுகளை நீங்கள் இப்பொழுது நாட்டுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதுவே தேவ விருட்சத்தின் மரக்கன்று. அம்மக்கள் பௌதீக மரங்களின் பல மரக்கன்றுகளை தொடர்ந்தும் நாட்டுகிறார்கள். பாபா வந்து உங்களுக்கு வேறுபாட்டை ஒப்பிட்டு காட்டுகின்றார். பாபா தேவ மலர்களின் மரக்கன்றுகளை நாட்டுகின்றார். அம்மக்கள் காடுகளை வளர்ப்பதற்காக மரக்கன்றுகளை தொடர்ந்தும் நடுகிறார்கள். நீங்கள் கௌரவர்கள் என்ன செய்கிறார்கள் எனவும் பாண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் எனவும் காட்டுகின்றீர்கள். அவர்களின் திட்டங்கள் யாவை? உங்களின் திட்டங்கள் யாவை? அவர்கள் உலக ஜனத்தொகை அதிகரிப்பதை தடுப்பதற்கு திட்டங்களை தீட்டுகிறார்கள். அவர்கள் ஜனத்தொகையை கட்டுப்படுத்துவதற்காக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை தீட்டுகிறார்கள். இதனை அடைவதற்காக தொடர்ந்தும் அவர்கள் கடினமாக வேலை செய்கிறார்கள். தந்தை உங்களுக்கு மிக நல்ல விஷயம் ஒன்றை கூறுகின்றார். தேவ தர்மம் என்ற குடும்பம் ஸ்தாபிக்கப்பட்டு எண்ணற்ற சமயங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். சத்தியுகத்தில் ஆதியில் இருந்த அனாதியான தேவர்களின் ஒரே ஒரு குடும்பமே இருந்தது. அங்கு இப்பொழுது அதிகளவு குடும்பங்கள் இருக்கவில்லை. பாரதத்தில் அதிகளவு குடும்பங்கள் உள்ளன. குஜராத் குடும்பம், மகாராஷ்டிர குடும்பம். உண்மையில் அங்கு பாரதவாசிகளின் ஒரே ஒரு குடும்பமே இருக்க வேண்டும். அதிகளவு எண்ணிக்கையான குடும்பங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்குள் முரண்பாடுகள் இருக்கும். பின்னர் உள்நாட்டு யுத்தமும் ஏற்படுகிறது. குடும்பங்களில் உட்பூசல்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவர்களும் தமக்கென சொந்த குடும்பத்தை கொண்டுள்ளனர். அவர்களுக்குள்ளும் உட்பூசல் இருக்கிறது. இரு சகோதரர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதில்லை. அத்துடன் அவர்கள் தண்ணீருக்காக சண்டையிடுவதும் உண்டு. சீக்கிய சமயத்தினர் சீக்கிய சமயத்தை சார்ந்தவர்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்க விரும்புவார்கள். அந்த நூல் எழுப்பதனால் தொடர்ந்தும் அவர்களுக்காக முயற்சி செய்வார்கள். இறுதி நேரம் வரும்பொழுது உள்நாட்டு யுத்தம் போன்றவையும் ஏற்படும். அவர்கள் தங்கள் மத்தியிலும் சண்டையிட ஆரம்பிப்பார்கள். விநாசம் நிகழவே வேண்டும். அவர்கள் பல குண்டுகளை தொடர்ந்தும் உற்பத்தி செய்கிறார்கள். உலக மகா யுத்தத்தில் இரு குண்டுகள் வீசப்பட்டன. அவர்கள் இப்பொழுது அவற்றில் பலவற்றை உற்பத்தி செய்துள்ளனர். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஓர் விஷயம். இது அதே மகாபாரத யுத்தம் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இந்த யுத்தத்தை நிறுத்தாது விட்டால் முழு உலகமுமே தீக்கு இரையாகிவிடும் என முக்கியஸ்தர்கள் அனைவரும் கூறுகிறார்கள். உலகம் தீக்கு இரையாக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். இந்த ராஜயோகம் சத்தியுகத்திற்காகவே ஆகும். அந்த தேவ தர்மம் இப்பொழுது மறைந்துவிட்டது. தேவ தர்மத்தின் பல வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தந்தை கூறுகின்றார், கடந்த கல்பத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் மீண்டும் ஏற்படும். நீங்கள் ஆரம்பத்தில் இதை அறிந்திருக்கவில்லை. பின்னர் அதே விஷயம் முன்னைய கல்பத்திலும் நடைபெற்றது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. நாங்கள் இந்த நாடகத்தில் கட்டுண்டு இருக்கின்றோம். நீங்கள் நினைவு யாத்திரையை மறக்க கூடாது. இது ஒரு பரீட்சை என அழைக்கப்படுகின்றது. நீங்கள் கலைத்து விடுவதனாலேயே உங்களால் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்க முடிவதில்லை. ஓ இரவின் பயணியே, கலைப்படைய வேண்டாம் என்னும் பாடலும் உள்ளது. அதன் அர்த்தம் ஒருவருக்கும் விளங்கவில்லை. இந்த நினைவு யாத்திரையின் மூலமே இரவு முடிவடைந்து பகல் ஆரம்பமாகிறது. பாதி கல்பம் முடிவடையும் பொழுது துன்பம் ஆரம்பமாகிறது. மன்மனாபவ் என்பதன் பொருளை தந்தையை மாத்திரமே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர் புகுத்தப்பட்டதனால் இப்பொழுது கீதை அத்தனை பலம் வாய்ந்ததாக இல்லை. இப்பொழுது அனைவரும் நன்மை பெறப் போகின்றார்கள். நாம் மனிதர் அனைவருக்கும், குறிப்பாக பாரதத்திற்கும், பொதுவாக உலகிற்கும் நன்மை அளிக்கின்றோம் என்பதே அதன் அர்த்தமாகும். நாம் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் அனைவருக்கும் நன்மை அளிக்கின்றோம். பரோபகாரிகள் ஆகுபவர்களே ஆஸ்தியை பெறுவார்கள். நினைவு யாத்திரை அன்றி எந்த ஒரு நன்மையும் இருக்க முடியாது. அவரே எல்லையற்ற தந்தை என இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றீர்கள். பாரதவாசிகளாகிய நீங்கள் 84 பிறவிகள் எடுத்தீர்கள். மறு பிறவி கணக்கும் உள்ளது. யார் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள் என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் தொடர்ந்தும் தங்கள் செய்யுள்களை எழுதியும் பாராயணங்களை செய்தும் வருகிறார்கள். அதே கீதையிலேயே பல அவதூறான விஷயங்கள் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அவர்கள் கீதையிலும் பார்க்க பாகவதத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர். கீதையில் இந்த ஞானமும் பாகவதத்தில் வாழ்க்கை வரலாறும் உள்ளன. உண்மையில் கீதைதான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தந்தையே ஞானக்கடல். அவரது ஞானமே சதா காலத்திற்கும் தொடர்கிறது. அவர்கள் படிப்படியாக வருவார்கள். மகாராஜாக்கள் இப்பொழுதே வருவார்களே, ஆனால் அதிக காலம் எடுக்காது. ஓசை அதாவது செய்தி மிகவும் விரைவில் பரவிவிடும். அதனாலேயே அனைத்தும் மெதுவாக சாதுரியமாகவும் தொடர்கிறது. இந்த ஞானம் மறைமுகமானது. நாம் என்ன செய்கின்றோம் என்பதை ஒருவரும் அறிய மாட்டார்கள். நீங்கள் எவ்வாறு ராவணனுடன் போராடுகின்றீர்கள் என்பதை உங்களை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள். கடவுள் பேசுகின்றார். சத்துவப்பிரதானம் ஆகுவதற்கு என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படும். தூய்மையாகுங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களை நான் என்னுடன் திரும்பவும் அழைத்து செல்வேன். அனைவருமே ஜீவன் முக்தி பெற வேண்டும். ராவண ராஜ்யத்திலிருந்து விடுதலை உள்ளது. நீங்கள் எழுதுகின்றீர்கள், பிரம்மா குமார் குமாரிகளான சிவ சக்திகளான நாங்கள் பரம்பிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப சரியாக 5000 வருடங்களுக்கு முன்னர் செய்ததை போன்றே மேன்மையான உலகை ஸ்தாபிப்போம். 5000 வருடங்களுக்கு முன்னர் உலகம் மேன்மையாக இருந்தது. நீங்கள் இதை உங்கள் புத்தியில் பதிய செய்ய வேண்டும். உங்கள் புத்தியில் முக்கிய கருத்துகள் இருக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் நினைவு யாத்திரையில் இருக்க முடியும். கல்புத்தி உடையவர்களும் உள்ளனர். சில குழந்தைகள் இன்னும் காலம் எடுக்க இருக்கிறது எனவும் தாங்கள் இறுதியில் முயற்சி செய்வார்கள் எனவும் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் மரணத்திற்கு எவ்வித நியதியும் இல்லை. நாளை நாளை என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே நாளையே எவரும் மரணிக்க கூடும். நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்துவிட்டு உங்களுக்கு இன்னும் பல வருடங்கள் இருக்கின்றன எனவும் நீங்கள் இறுதியில் மிக விரைவாக முன்னேறுவீர்கள் என்றும் எண்ண வேண்டாம். இந்த எண்ணம் உங்களை மேலும் வீழ்ச்சியடைய செய்யும். இயலுமான அளவு எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு தொடர்ந்தும் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் உங்களுக்கு நன்மை அளிக்க வேண்டும். உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும். நான் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றேன்? நான் எவ்வளவு சேவை செய்கின்றேன்? நீங்கள் கடவுளின் ஆன்மீக உதவியாளர்கள். நீங்கள் ஆத்மாக்களை மீட்கின்றீர்கள். அவர் உங்களுக்கு ஆத்மாக்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆக்குகின்ற வழிகளை காட்டுகின்றார். உலகில் நல்ல மனிதர்களும் தீய மனிதர்களும் உள்ளனர். ஒவ்வொருவரும் அவரவருக்கே உரித்தான தனிப்பட்ட பாகத்தை கொண்டுள்ளனர். இது ஓர் எல்லையற்ற விஷயம். பிரதான கிளைகள் மட்டுமே எண்ணப்படுகின்றன. எவ்வாறாயினும் பல இலைகள் உள்ளன. தந்தை தொடர்ந்தும் கூறுகின்றார், குழந்தைகளே முயற்சி செய்யுங்கள். புத்தியின் யோகமானது தந்தையுடன் தொடர்புடையதாக இருக்குமாறு அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். தந்தை குழந்தைகள் அனைவருக்கும் கூறுகின்றார், தூய்மையாகுங்கள், அப்பொழுது நீங்கள் முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள். மகாபாரத யுத்தத்தினால் என்ன நிகழ உள்ளது என்பது உலகில் உள்ள எவருக்குமே தெரியாது. இந்த ஞான யாகமானது புதிய உலகுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. எங்கள் யாகம் பூர்த்தியாகும் நேரத்தில் அனைத்தும் அதனுள் அர்ப்பணிக்கப்படும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, எனவே தடைகளை கண்டு அஞ்சாதீர்கள். தடைகள் ஏற்படுவதனால் நினைவு யாத்திரையை மறக்காதீர்கள். உங்கள் நினைவு யாத்திரை நின்றுவிடாதிருப்பதில் கவனம் செலுத்துங்கள். இரண்டு, அப்பால் இருக்கும் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்து தூய்மையாகும் வழிகளை அவர்களுக்கு காட்டுங்கள். தெய்வீக விருட்சத்தின் மரக்கன்றை நாட்டுங்கள். ஆசீர்வாதம். நான் என்னும் உணர்வுகள் எதனையும் துறந்து சதா சேவை செய்வதில் மூழ்கியுள்ள ஒரு துறவு ரூபமாகவும் சேவையாளராகவும் நீங்கள் ஆகுவீர்களாக. நான் என்னும் உணர்வுகள் எதனையும் துறக்கும் பொழுது ஒரு சேவையாளர் தான் செய்கின்ற சேவையில் வெற்றி பெறுவார். நான் சேவை செய்கின்றேன், நான் இச்சேவையை செய்துவிட்டேன். சேவைக்கான இந்த உணர்வையும் துறந்துவிடுங்கள். நான் அதை செய்யவில்லை, நான் கரன்கார், அதனை செய்பவர் ஆவேன். தந்தை கராவன்கார், அதனை என் மூலம் செய்து முடிப்பவர் ஆவார். நான் என்ற உணர்வு தந்தைக்கான அன்பில் அமிழ்ந்திருக்கட்டும். இதுவே சதா சேவை செய்வதில் மூழ்கியிருப்பதும் ஒரு துறவர ரூபமாகவும் ஓர் உண்மையான சேவையாளராகவும் இருத்தல் எனப்படுகிறது. அந்த ஒரே ஒருவர் என்னை செய்ய வைக்கின்றார். நான் ஒரு கருவி மட்டுமே. சேவை செய்வதில் அத்தகைய நான் என்னும் உணர்வு கலக்காது விட்டால் பற்றை வென்றவராக இருப்பதாகும். ஓர் உண்மையான சேவகர் அத்தகைய சமஸ்காரங்களை கொண்டிருக்க மாட்டார். ஸ்லோகம். வீணான அனைத்தையும் முடித்து விடுங்கள், அப்பொழுது சேவைக்கான வாய்ப்பு உங்கள் முன்னால் வரும். அவ்யக்த இஷாரா, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்பால் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். ஒற்றுமைக்கு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் சக்தி தேவை. உங்களிடம் இது இருக்கும் பொழுது பிறரின் சமஸ்காரங்களும் மென்மை அதாவது குளிர்ச்சியடையும். அன்பு மற்றும் மகத்தான உணர்வுகள் மூலம் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ளுங்கள். நற்குணங்களை தேர்வு செய்பவர்கள் ஆகினால் சதா காலமும் ஒற்றுமை இருக்க முடியும். ஒன்று கூடலுக்கான உங்களின் நல்லாசிகள் ஆத்மாக்கள் அனைவருக்கும் இந்த புதிய பாதையை காண்பதற்கு அவர்களின் உணர்வுகளின் பலனை வழங்குவதற்கு கருவியாக இருக்கும். ஓம் சாந்தி.